தென்றல் அக்டோபர் 2013 இதழில் சானுசே கலிபோர்னியாவிலிருந்து அம்புஜவள்ளி தேசிகாச்சாரி அவர்கள் எழுதியுள்ள கைப்பிடி கடலை என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அபூர்வ தம்மாளுக்கு விடிந்ததிலிருந்தே படபடப்பாக இருந்தது. தவிசு பிள்ளை தாமுவை விரட்டோ விரட்டென்று விரட்டி கொண்டிருந்தாள். தோட்டத்தில் தேங்காய் உரித்துக் கொண்டிருந்த சின்னானை அழைத்து, செல்லாத்தா எங்கிருந்தாலும் கைப்பிடியா கூட்டி வா, கடலை கொஞ்சம் கிடக்கு தட்டி கொடுக்கணும்னு சொல்லி வர சொல்லு என்று துரத்தினாள். சமயம் பார்த்து ஏதோ வழக்கு என்று பட்டணம் போய்விட்டார் வீட்டையா. வர ஒரு வாரம் ஆகுமா? நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? இத்தனை ஆள் படையிருக்கு, நீயே கவனிச்சுக்கோ என்று கிளம்பி விட்டார். நாலு நாள் கூட இல்லை மகள் காந்தி வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு. கல்யாணத்துக்கு பின் ஒரே முறை வந்ததுதான். இரண்டு பேர் காலத்துக்கும் அவளால் போக முடியவில்லை. பெரியவள் மாலு பிறக்க சில நாட்களே இருக்கையில் வீட்டு பெரியவர் அவள் மாமனார் காலமாகி விசேஷங்கள் முடியவும் பேத்தி பிறக்கவும் சரியாக இருந்தது. அடுத்தவளுக்கும் போக முடியாமல் தம்பி மகள் கல்யாணம் வந்து சேர்ந்து விட்டது. மாப்பிள்ளை சேகர் இந்த 7 வருஷத்தில் 5 வேலைகள் மாறிவிட்டதால் விடுப்பு கிடைக்கவில்லை. போட்டோ படமும் போன் பேச்சிலும் தான் பிள்ளைகள் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. கடலை வெட்டாகி 1 மாதம்தான் ஆகிறது. பால் மனத்துடன் பிஞ்சு கடலை 6-7 மரக்காலும் உலர்ந்தது 7-8 மரக்காலும் வீட்டுக்கு எடுத்து வைத்தது இருக்கிறது. கடலை உருண்டை, மிட்டாய், பர்ஃபி என்று 4 வித பலகாரம் செய்து வைத்தால் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அங்கே என்னென்னவோ இங்கிலீஷுக்காரன் திண்டிதான், தின்னுங்கள். பாவம் காந்தி இங்கு இருக்கும் போது மல்லாட்ட சட்னி, கார குழம்பு என்னால் பிரியமாக சாப்பிடுவாள். இப்ப நாக்கு செத்து கிடக்கும், வயணமா ஆக்கி போடணும். கற்பனைகளும் யோசனைகளும் அமுக்கி போட்டன அபரூபத்தை. வார சொன்னீங்களாமில்ல என்று படைபயக்கும் வெயிலில் தலைமுக்காடுடன் வாயில் குரட்டில் குரல் கொடுத்து நின்றாள் செல்லாத்தா. ஒரு மரக்கா மல்லாட்ட இருக்கு, மவ வெளிநாட்டிலேந்து வரா, ஏதாச்சும் திண்டி செய்யலாம்னு. இன்னும் நாளைய வந்து செத்த தட்டி கொடுத்துட்டு போ என்றபடி உள்ளே சென்றாள். செல்லாத்தாவும் தொடர்ந்து சென்று முற்றத்தில் நின்றாள். பெரிய கூடையில் கோபுரமாக வேர்க்கடலையை கொண்டு முற்றத்தில் கொட்டினாள் அம்மாள். ஒரு மரக்காயிருக்கு, அந்திக்குள்ள உடச்சு கொடு என்றாள். குருட்டு கணக்காக பார்த்தால் கூட 2 மரக்காலுக்கு குறையாது. கூட இருக்கும் போயிருக்கேம்மா, உச்சி ஆயிடுச்சு என்று தயங்கினாள் செல்லாத்தா. ஆமா, கண்ணள காதலையா கையளந்திடும். இப்படி கூட குறைய இருந்தா என்னவா, பேசி நிக்கிற நேரத்துல படி கொட்ட உடச்சிடலாம் என அலட்சியமாக கூறிவிட்டு உள்ளே மறைந்தாள் அம்மாள். எதிர்பேச்சு வாயாடல் எதுவும் இங்கே பலிக்காது என தெரிந்த செல்லாத்தா தலைப்பை வரிந்து கட்டிக்கொண்டு மடமடவென்று வேலையில் இறங்கினாள். செல்லாத்தாவுக்கு இந்த மாதிரி பெரிய மனுஷங்க வீட்டு வேலை, ஒவ்வொரு வெள்ளாம காலத்திலும் அறுப்பு நடவு, எந்த வேலை எப்பொழுது கிடைக்கிறதோ அதுதான் அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் கஞ்சி ஊற்றுகிறது. புருஷன் சிகாமணி நினைத்தால் ஏதாவது வேலைக்கு போவான், கிடைத்ததை டாஸ்மாக்கு மொய் எழுதிவிட்டு வருவான். வேலை இல்லாத பொழுது அவளை அடித்து உதைத்து கிடைத்ததை பீராய்ந்து கொண்டு போய்விடுவான். இந்த நிலைமையில் உரத்து கூட அவள் பேசிவிட முடியுமா என்ன? பெரியவள் சின்னிக்கு 7 வயது. பள்ளிக்கு போய்விடுவதால் மதிய சாப்பாடு கிடைத்துவிடும். இளையவன் பிச்சையை அடுத்த வீட்டில் விட்டு வந்திருக்கிறாள். உலர்ந்த மணிலா குட்டைகளை எந்த ஒரு இயந்திரமும் இயங்காத வேகத்தில் தட்டி பயரை கூடையில் அள்ளி போட்டுக் கொண்டிருந்தாள் செல்லாத்தா. மணி 3 நெருங்குகையில் தம்பியை கையில் பிடித்தபடி வந்தாள் மகள். மூளைக்கடை ராசுவுடன் வாங்கிய பன் துண்டை கடித்துக் கொண்டிருந்தான் குழந்தை. அம்மாவை கண்டதும் கழுத்தை கட்டி கொண்டது. 4 பயரை கொடுத்ததும் அக்காளுடன் விளையாட போய்விட்டது. அந்தி சாயும் வேளையில் ஒரு விதமாக வேலையை முடித்து சேலையை உதறி கொண்டு எழுந்தவள் அபரூமத்தம்மாளிடம், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பயர் கொடுங்கம்மா, கொறிச்சிட்டு கிடக்கும் என்று மனு கொடுத்தாள். ஆமா, கொட்டையில பாதி சவளையா கிடக்கு, இதுல என்ன பலகாரம் செஞ்சு வைக்க முடியுமோன்னு இருக்கேன். நாளை தட்டி முடியக்குள்ள ஏதாச்சும் தாரேன் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். மறுநாள் சனிக்கிழமை சின்னிக்கு பள்ளி விடுமுறை. 2 கஞ்சியை காய்ச்சி கொடுத்து விட்டு கடலை உடைக்க வந்து விட்டாள் செல்லாத்தா. பச்சை மல்லாட்டையை உடைச்சு இந்த போகணியில போட்டுடு, உணர்ந்ததோட கலந்துடாத என்றபடி இன்னொரு மரக்காலுக்கு மேலிருந்த கடலையை கொண்டு கொட்டினாள் அம்மாள். செல்லாத்தா இந்த இயந்திரம் இயங்க ஆரம்பித்தது. எத்தனை நேரம்தான் விளையாடுவதும் அக்காளுக்கு தொல்லை கொடுத்து பிடிவாதம் பிடிப்பதும் முடியும்? ஒரு கட்டத்தில் குழந்தை பிச்சை அம்மாவை பார்க்க வேண்டும் என்று அழ ஆரம்பித்து விட்டான். சின்னியும் சிறுபெண் தானே, அவனை சமாளிக்க இயலாமல் பெரிய வீட்டுக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டாள். ஓடி வந்து கட்டி கொண்ட குழந்தை கையில் 4 பருப்பை கொடுத்து மகளுடன் வாய்ப்புறம் துரத்தி விட்டாள். வெயிலை வீணாக்காமல் இரண்டும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தன. பச்சை கடலையை உடைக்க ஆரம்பித்தாள் செல்லாத்தா. உலர்ந்தது ஒரு கூடை கூட உடைத்து விடலாம். தோட்டுடன் கடித்துக் கொண்டு இருக்கும் பச்சையை உடைப்பது சுலபமல்ல. நகக்கடுவெல்லாம் கிழிப்பட்டு எரிச்சல் எடுத்தது. சோத்துக்கு போனால் நேரம் கடத்தி விடுவாள் என்று அவளுக்கும் குழந்தைகளுக்கும் நீச்சத்தண்ணியும் சோறும் ரெண்டு வெங்காயத்துடன் கொடுத்து உடனே வேலையை தொடர வைத்து விட்டாள் எஜமானி அம்மாள். ஆழி அறுத்து பசங்கள் இரண்டும் வாயு திண்ணியில் படுத்து விட்டன. ஆயிற்று, முக்கால்வாசி கடலை உடைத்தாயிற்று. தூங்கிக் கொண்டிருந்த பையன் விழித்து அம்மாவை தேடி உள்ளே வந்தான். இள ரோஜா வண்ணத்தில் குவிக்கப்பட்டிருந்த பச்சை கடலையை கண்டதும் அவன் நாக்கில் நீர் ஊறியது. ஓடி வந்து ஒரு பிடி வாரி எடுத்தான். ஒரு வாரம் முன்புதான் பெரும்பயிறு கோயிலில் முடியிறக்கிய மொட்டை தலையை ஆட்டி ஆட்டி கொண்டு அவன் கிளம்பு முன் அந்த பக்கம் வந்த அபூர்வமத்தம்மாள் இதை பார்த்து விட்டாள். அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, இப்படி அள்ளி கொட்டிட்டா என்ன மிஞ்சும்? ஏண்டி செல்லும், நீ உடைக்கிற அழகுல எனக்கு தோடு கூட மிஞ்சாது போல இருக்குதே. இந்த வயசுல திருட்டு புத்திய பாரு என இறைந்த வண்ணம் அந்த குழந்தையின் மொட்டை தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தாள். ஓவென்று கதறியபடி வெளியே ஓடி அக்கா மடியில் விழுந்தது குழந்தை. பாவம், விக்கித்து போய் சிலையாக அமர்ந்திருந்த செல்லாத்தா என்ன செய்வாள்? படியிறக்கிறவங்களுக்கு எதிராக பேசிட முடியுமா? தம்பியை இழுப்பில் சொல்லிய வண்ணம் உள்ளே சீறி கொண்டு வந்த சின்னி, என்னம்மா இப்படி இந்த பச்சை புளிய கொட்டி இருக்கீங்களே, இந்த சொப்பு கையில மரக்கா பயிரா நின்னுடும். நாக்கு நசுக்கி நாலு கடலை எடுத்தத திருட்டு அது இதுன்னுட்டு என்ன மனுஷங்களோ? ஏமா, நீயும் பாத்துக்கிட்டு குந்தி இருக்கிய, புள்ள கதறது கூட காதலி உழலியா என எஜமானி அம்மாளுக்கும் தாய்க்குமாக கோபத்தை கொட்டிவிட்டு குழந்தையுடன் வெளியேறினாள். ஆத்தாடி, உன் பொண்ணு வாயாலதான் வாழ போகணும். இந்த வயசுல என்ன ஒரு திமிர் பேச்சு, இப்பவே அடக்கலன்னா நாளை கை கடங்காது என அறிவுரை வழங்கிவிட்டு ஏதுமே நடக்காதது போல் உள்ளே சென்று விட்டாள் அம்மாள். வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு கிளம்பிய செல்லாத்தாவிடம், நாளை கொஞ்சம் மாவு இடிச்சு கொடுக்கணும், வெயிலுக்கு முன்ன வந்துடு என உத்தரவிட்டாள் அம்மாள். ஆனால் அவள் வீடு சேரும் முன்னமே எதிரே வந்த சின்னி, அம்மா தம்பிக்கு காய்ச்சு கொதிக்குது, பொண்ணியக்கா சென்டருக்கு தூக்கி போயிருக்கு என்று செய்தி வாசித்தாள். டாக்டர் அம்மாள் குழந்தையை பார்த்ததும் பதவி போய்விட்டாள். தலையில் வேறு எலுமிச்சை அளவு புடைப்பு. காரணத்தை கேட்டதும், அடி பாவி, இப்படி குட்டி அதிர்ச்சியிலே குழந்தைக்கு ஜுரமே வந்திருக்கே, பொம்பளையா இல்ல பிசாசா அவ என எரிச்சலுடன் கூறி உடனே பிள்ளையை அட்மிட் செய்து விட்டார். ஜுரம் இறங்க 4 நாட்கள் ஆயின. மாவிடிக்க செல்லாத்தா வரவில்லை என்று அடுக்கடுக்காக அவளை வைத்துவிட்டு வேறொருவருக்கு 2 மடங்கு கூலி கொடுத்து வேலையை முடித்துக் கொண்டாள் அபரூபத்தம்மாள். பலகாரம் செய்யும் ராயரை கொண்டு பெரிய தோப்புகளில் கடலை உருண்டை, பர்ஃபி, தட்டை என பலவகை பலகாரங்களை செய்து வீட்டையும் ஒழுங்கு செய்து முடிக்கவும் மகள் வரவும் சரியாக இருந்தது. குழந்தைகள் மாலா, ஷீலா இருவரும் பாட்டியிடம் ஒட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்தனர். செய்த பலகாரங்களை தட்டுகளில் வைத்து அருமையிட்டு விட்டு மகளுடன் பேசியவாறே அடுப்படியில் தவசு பிழைக்க உத்தரவுகளை போட்டுக் கொண்டிருந்தாள் அம்மாள். திடீரென்று உள்ளே வந்த மூத்தவள் மாலு, அம்மா ஷீலு கண்ணெல்லாம் தண்ணி கொட்டுது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என அழுதபடி கூறினாள். முற்றத்துக்கு ஓடி வந்த காந்தி குழந்தையின் நிலைமையை பார்த்ததும் கலவரத்துடன், என்னம்மா இவளுக்கு கடலை பலகாரமா கொடுத்திருக்கீங்களே, இவளுக்கு நட்டு அலர்ஜி, என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா என்றாள். அபூர்வத்தம்மாள் பதில் கூறாது கையை பிசைந்து கொண்டு நின்றாள். குழந்தையை உடனே திண்டிவனத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். டாக்டரிடம் ஒரு பாட்டம் பாட்டு வாங்கி கொண்டு ஒரு விதமாக மருத்துவம் முடிந்து 2 நாட்களில் வீடு வந்து சேர்ந்தனர். பையனுக்கு சற்று சுகமானதும் செல்லாத்தாலும் ஏதாவது வேலை இருக்கும் என்று வந்து நின்றாள். சொன்னபடி வராததற்கு காரணம் கூறியதும் அலட்சியமாக, பிள்ளை நோவுக்கு கள்ளம் இல்ல, கஷாயம் கறிக்கவும் வச்சு கொடுக்காம 4 நாள் வேலையை விட்டு ஆஸ்பத்திரியில காவ கிடந்தாயாக்கும், பக்க அண்டையில யாருக்காவது காய்ச்சல் இருக்கும், பெண்ணை பாத்துக்க விட்டுட்டு வரக்கூடாதா என்று தன் வேலை கெட்டதையே பெரிதாக எண்ணி இறைந்தாள். இதனிடையில் சின்னியும் பிச்சையும் அங்கு வந்தனர். அதே சமயம் உள்ளிருந்து வந்த காந்தி, செல்லாத்தா என் பிள்ளைக்கு இந்த மல்லாட்டை சமாசாரம் எல்லாம் ஒத்துக்காது, அலர்ஜி, நீ கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடு, இனி இந்த வீட்டில் கடலை முந்திரி எந்த பருப்போ தின்பண்டமோ இருக்க வேண்டாம், பட்டதெல்லாம் போதும் என்றபடி ஒரு பெரிய பையில் பலகாரங்களை போட்டு எடுத்து வந்து செல்லாத்தாவிடம் கொடுக்க வந்தாள். சின்னி முந்தி கொண்டு, அன்னைக்கு பச்சை புள்ள 4 பயிர் எடுத்ததுக்கு காய்ச்ச வர மட்டும் கொட்டுவாங்களாம், இன்னைக்கு அவங்க பிள்ளைக்கு ஏதோ இங்கிலீஷ் நோக்காடுனதும் கூட கூடையா தூக்கி தருவாங்களாம், என்ன நல்ல மனசு என்றபடி தம்பியிடம், பிச்சப்பையா வாடா, நம்ம ராசு மாமா கடையில உனக்கு கடல் முட்டாய் வேணது வாங்கி தரேன் என அவனை இழுத்து கொண்டு வெளியேறினாள். கன்னத்தில் யாரோ ஓங்கி அரைந்தது போல் அதிர்ந்து நின்றாள் அபரூபத்தம்மாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.